நமஸ்காரம். வேதங்களுக்கு அதை ஓதுவதற்கு முன்னாலும் பின்னாலும் பிரணவத்தை சொல்லுகிறோம். ஓம் எனும் சொல் அது முன்னும் தொடக்கத்திலும் சொல்லப்படுகிறது, பின்னால் முடிக்கும் போதும் சொல்லப்படுகிறது. அதற்கு அப்படி என்னதான் வேதத்தோடு தொடர்பு, என்ன பெருமை? அதேபோல தமிழ் வேதங்களான ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், அதற்கும் அப்படி ஓம் என்று சொல்லி தொடங்குகிறோமா? இல்லை. ஆனால் தமிழ் வேதம்னு சொல்லுகிறோமே, சற்றே விளக்குகிறேன். முதலிலும் முடிவிலும் ஓதப்படுவது ஓம் எனும் பிரணவம். இது முதல் பெருமை. வேதங்கள் மேல் வழியே வழிந்து போகாமல் இருக்கவும், கீழ் வழியே நழுவி போகாமல் இருக்கவும், மேலும் கீழும் ஓம்காரத்தை மூடி போல் ஆதாரமாக ஒரு ரக்ஷையாக கூறுகிறோம். இது முதல் பெருமை. இரண்டாவது, வேதத்தினுடைய சங்கிரகம் சாறு பிழிந்தா போலே அதன் பொருளத்தனையும் சுருக்கமாக இதற்குள் இருக்கிறது. ஒரு பழம், அந்த பழத்தின் சாறு, அந்த சாற்றில் பழத்தின் சுவை அத்தனையும் இருக்கும். அதே போல வேதத்தின் சுவை, அதனுடைய பொருள்கள், இவை அத்தனையுமே அந்த ஓரெழுத்தான ஓம் என்னும் பிரணவத்தில் காணப்படும், சுருக்கமாக காணப்படும். இது இரண்டாவது பெருமை. மூன்றாவது, ஓம் என்னும் அந்த எழுத்துத்தான் வேதங்களுக்கு மங்களத்தை கொடுக்கிறது. கின்னாம மங்களம்ன கிருத்தம் என்று சொல்லுவர். ஒரு காரியம் சிறப்பாக நடைபெற அதற்கு மங்களங்களையெல்லாம் கொடுப்பதற்கு வேறு கருவி வேண்டும். அதே போல ஓம் என்பது வேதங்களுக்கு மங்களத்தை கொடுக்கும். ஆக மொத்தம் மூன்று பெருமைகள், முதலிலும் முடிவிலும் இருக்கும், இரண்டு வேதத்தின் சுருக்கமாய் சங்கிரகமாக இருக்கும், மூன்று மங்களத்தை கொடுக்கும். வேதத்துக்கு ஓம் என்னுமது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால் என்று உபதேசரத்தினமாலை பிரபந்தத்தில் பாசுரம். வேதத்துக்கு ஓம் போலே உள்ளதுக்கெல்லாம் சுருக்காக தான் மங்களமாக. இது எப்படி சம்ஸ்கிருத வேதத்துக்கு ஓம் எனும் பிரணவமோ, அதேபோல திராவிட வேதம் தமிழ் வேதம் அதற்கும் இந்த பிரணவம் ஓம் உண்டா? ஒற்றை எழுத்து சொல் கிடையாது. ஆனால் பெரியாழ்வார் பாடின திருப்பல்லாண்டு எனும் 12 பாசுரங்கள், அந்த பல்லாண்டு ஓம் எனும் பிரணவத்தின் ஸ்தானத்தில் இருந்து சிறப்பு சேர்க்கிறது. எப்படியெனில், ஆழ்வார்களுடைய பாசுரங்களை ஓதத் தொடங்குவதற்கு முன்னும் பல்லாண்டு பல்லாண்டு சொல்லித்தான் தொடங்குவோம், முடிக்கும் போதும் பல்லாண்டு பல்லாண்டு சொல்லித்தான் முடிப்போம். அதனால் இது முதலிலும் முடிவிலும் ஓதப்படுகிறது, முதல் பெருமை. இரண்டாவது, 4000 பாசுரங்களையும் சொல்லப்பட்ட அர்த்தம் பொருள் என்னவோ அது இந்த திருப்பல்லாண்டு 12 பாசுரங்களில் அடக்கம். அதனால்தான் சங்கிரகம் சாரம் என்று சொல்லலாம். வேதத்தில் சொல்லப்பட்டது பெருமானுக்கு நாம் சேஷர்கள் தொண்டர்கள். அதைத்தான் பெரியாழ்வாரும் திருமாலே நானும் உனக்கு பழபடியேன் என்றார். நம்முடைய அடிமைத்தனம் பழமையான அடிமைத்தனம், இன்று நேற்றல்ல, அனாதி காலம். அதனால் அந்த வேதத்தின் அர்த்தத்தை தன்னுள் கொண்டிருக்கும் திருப்பல்லாண்டு. மூன்றாவது, மங்களத்தை கொடுக்கும் உண்மை. பல்லாண்டே மங்களாசாசனம் என்றுதான் சொல்லுவோம். ஆழ்வார்கள் திவ்யதேசங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணி இருக்கிறார்கள் சொல்லுவோம். அப்படின்னா மங்களம் உண்டாகுகன்னு சொல்லுவது. அதுதானே திருப்பல்லாண்டில் உள்ளது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா, உன் சேவடிக்கு செவ்வி திருக்காப்பு உண்டாகுக. அதனால் மங்களம் உண்டாகுகன்னு சொல்ல வந்த பல்லாண்டு 4000 மங்களத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். அதனால் இனிமேல் பல்லாண்டு பல்லாண்டு சொல்லுகிறீரே, அது எது என்று கேட்டால், ஓ இது வேதத்துக்கு ஓம் என்பது எத்தனை பெருமை சேர்க்குமோ. ஓங்கார பிரபவாவேதாக, ஓம் என்பதிலே விதையாக கொண்டுதான் வேதங்களே முளைத்தன. அதை போல் திருப்பல்லாண்டு, இது மதுரை பட்டணத்தில் சங்கம் வளர்த்த, தமிழ் வளர்த்த மதுரை பட்டணம், அங்குதான் திருப்பல்லாண்டே பிறந்தது. இப்படி தமிழ் வேதத்துக்கு பிரணபத்தை ஓங்காரத்தை போலே திருப்பல்லாண்டுக்கு பெருமை. அந்த பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்தான் ஆண்டாள். வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நடக்கும் இந்த காலத்தில் பெரியாழ்வாரை நினைத்து பெருமானுக்கு மங்களம் உண்டாகி அதன் மூலம் உலகமே க்ஷேமமாய் மங்களம் ஏற்பட்டு இருக்கட்டும் என்று பிரார்த்திப்போம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.